சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். அவ்வப்பொழுது தொலைபேசி மூலமாய் எங்களோடு தொடர்பு கொள்கிற, எங்களை உற்சாகப்படுத்துகிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். 1 கொரிந்தியர் 8 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இறைச்சியை சாப்பிடுவதை குறித்து ஒரு கிறிஸ்தவனுடைய சுயாதீனம் எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதாவது, சந்தேகமுள்ள காரியங்களிலே சக விசுவாசிகளுடைய இருதயங்கள் பாதிக்கப்படாதபடி ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய நடக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். பலவீனமான ஒரு இளம் கிறிஸ்தவன் இடறி விழுவதற்கான எந்த ஒரு காரியத்தையும், எனக்கு அறிவு இருக்கிறது, நான் செய்வது சரிதான் என்று மற்ற கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது என்று கூறினார். எனவே கிறிஸ்தவனுடைய சுயாதீனத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனிங்கள். உங்களுடைய கையை நீங்கள் எப்படியும் எந்த பக்கமும் சுழற்றலாம், ஆனால் என்னுடைய மூக்கு ஆரம்பிக்கிற இடத்திலே உங்களுடைய சுயாதீனம் முடிவடைகிறது. கொரிந்தியர் நிறுவத்திலே பவுல் பல இடங்களிலே இதை குறித்து பேசியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:12 கவனியுங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 8:8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எனவே அவர் சொல்வது என்ன, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சொந்த காரியத்தையே தேடாமல் மற்றவருடைய நன்மையையே தேட வேண்டும். இந்த காரணத்தினாலேயே ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்படுகிற சுயாதீனத்திலேயும் ஒரு அளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை அல்லது சுயாதீனத்தை குறித்து மற்றொரு பகுதியிலே அவர் விவரிக்கிறார். குறிப்பாக கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாக தனக்கு என்னவெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். மட்டுமல்ல, அவர் எப்படி திருச்சபையினாலே தாங்கப்படுவது சரியான ஒன்று என்பதையும் விவரிக்கிறார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவர் பணி செய்யும் பொழுது திருச்சபை அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியது, அவரை கவனிக்க வேண்டியது முக்கியமானது. அதை அவர் பெற்றுக் கொள்வதற்கு எப்படி தான் அதிகாரமுடையவர் என்பதையும் கூறுகிறார். இப்பொழுது ஒரு அப்போஸ்தலனாக தான் எப்படி அதிகாரம் பெற்றவராயிருக்கிறார் என்பதை முதலாவது சொல்கிறார். பல இடங்களிலே இவர் ஒரு அப்போஸ்தலர் என்பதை மக்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அதை குறித்து அவர் விவரிக்க வேண்டியதிருந்தது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:1 நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாயிருக்கிறீர்கள் அல்லவா. நான் ஒரு அப்போஸ்தலன் அல்லவா என்ற கேள்விக்கு பதில் என்ன, ஆம் பவுலே, நீர் ஒரு அப்போஸ்தலன் தான். நான் சுயாதீனன் அல்லவா, ஆம் நீர் சுயாதீனர்தான். 3வது சொல்கிறார், கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா என்று கேட்கிறார். ஒருவர் அப்போஸ்தலனாக விளங்குவதற்கு தகுதி தனிப்பட்ட விதத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையிலே அந்த தகுதி இருந்தது. ஏனென்றால் தமஸ்கிவிற்கு செல்லும் சாலையிலே அவர் இயேசுவை சந்தித்தார். அடுத்ததாக, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்கிறார். பவுலுடைய பணியின் விளைவுதான் கொரிந்து சபை விசுவாசிகள். ஒன்று கொரிந்தியர் 9:2 நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாயிராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாயிருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருக்கிறீர்களே. இங்கே அவர் நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாயிராவிட்டாலும் என்று சொல்லும்பொழுது அவர் மற்றவர்களுக்கும் அப்போஸ்தலனாயிருந்தார் என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஆனால் முக்கியமாக உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்கிறார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது இவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. கொரிந்து திருச்சபை பொறுத்தமட்டிலேயும் தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை அவர்களுக்கு அவர் நிரூபிக்க வேண்டியதில்லை. அங்கே இருந்த எல்லா விசுவாசிகளும் அதற்கு சாட்சிகள்தான். 3:4 கவனியுங்கள். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மாறுத்தரம் என்று சொல்லும்பொழுது, அதாவது அவர் அப்போஸ்தலர் அல்ல என்று சொல்லுகிறவர்களுக்கு பதிலாக தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை நிரூபிப்பதற்காக அவர் கொடுக்கும் வாதமாயிருக்கிறது. ஒரு நியாயாதிபதி முன்னாலே அவர் நிறுத்தப்பட்டது போலவும் அவர்கள் இவர் அப்போஸ்தலர் அல்ல என்று சொல்லும்பொழுது அவர் தனக்காக வாதிடுவது போலவும் இது அமைந்திருக்கிறது. பவுல் இயேசு கிறிஸ்துவின் ஒரு அப்போஸ்தலனாக உண்ணவும் குடிக்கவும் அதிகாரமுள்ளவராய் இருக்கிறார். 1 Corinthians 8:13 பாருங்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அவர் மாம்சம் புசிக்க அதிகாரமுடையவராயிருக்கிறார். ஆனால் அதை அவர் புசிக்கிறதில்லை. இது அவருடைய சுயாதீனத்தை அவர் பயன்படுத்துவது. தான் விரும்பினால் அதை செய்யலாம், விரும்பாவிட்டால் அதை செய்யாமலும் இருக்கலாம். அதுதான் சுயாதீனம். சொல்லப்போனால் அது உயர்வான ஒரு விடுதலை பெற்ற நிலைமை என்று கூறலாம். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே சுயாதீனம் செயல்படுத்தப்படுகிறதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியும், ஆனால் அதை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கே உங்கள் சுயாதீனம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள், 1 Corinthians 9:5 மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? இந்த வசனத்திலே கர்த்தருடைய சகோதரரும் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவிற்கு பின்னர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த யாக்கோபை குறித்து, யூதாவை குறித்து இது கூறுகிறது. இவர்கள் திருமணம் செய்தவர்கள். பேதுரு திருமணம் செய்தவர். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக பல இடங்களுக்கு செல்லும்பொழுது தங்களுடைய மனைவிகளை அழைத்துக் கொண்டுதான் சென்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாய் பவுலும் தனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தான் அவ்வாறு தனது மனைவியை அழைத்து செல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஒருவேளை அப்படி அழைத்து செல்லும்பொழுது தன்னுடைய ஊழியங்களுக்கு அது இடையூறாய் இருக்கக்கூடும் என்று அவர் எண்ணியிருந்திருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு செல்லும்பொழுது வளர்ந்து வருகிற பிள்ளைகள் வீட்டிலே இருப்பார்கள் என்றால் தாய் வீட்டிலிருந்து பிள்ளைகளை கவனிப்பதே சிறந்தது. தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவு செய்த பின்னர் ஊழியத்திலே அவர்கள் ஊழியக்காரர்களோடு செல்வது மிகுந்த பயனுள்ளதாய் இருக்கும். டாக்டர் பில்லி கிராமுடைய வாழ்க்கையிலே அந்த அருமை தாய் அவ்வாறு செய்தார்கள் என்று சாட்சி பகிர்ந்தார்கள். இங்கே பவுல் சொல்வதென்ன? எனக்கும் சகோதரியாகிய ஒரு மனைவியை கூட்டிக் கொண்டு திரிய அதிகாரம் உண்டு, ஆனால் நான் அப்படி செய்யவில்லை என்கிறார். அவர் தரித்திருக்கவே தீர்மானம் செய்திருந்தார். அவருடைய வாழ்க்கை கரடு முரடான ஒரு வாழ்க்கை. புதிது புதிதாக பல இடங்களுக்கு சென்று ஊழியங்களை துவங்கினார். எனவே அப்படிப்பட்ட இடங்களுக்கு மனைவியை அழைத்து செல்வது எளிதான காரியம் அல்ல. 1 Corinthians 9:6 பாருங்கள். அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? இந்த வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரருக்கான ஒரு அதிகாரத்தை, ஒரு சுதந்திரத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். நானும் பர்னபாவும் மட்டும் ஏன் கூடார தொழிலை செய்து கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும்? நாங்கள் வேலை செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். தொடர்ந்து 1 Corinthians 9:7-9 பார்ப்போம். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்கிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? இந்நாட்களிலே வயல்வெளிகளிலே போர் அடிக்கிறோம் அல்லது புனையல் அடிக்கிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா? நெற்கதிரிலிருந்து நெல்லை பிரித்து எடுப்பதற்காக மாடுகளை அதன் மேலே நடக்க விடுவது. அந்நாட்களிலேயும் போர் அடிப்பதற்காக மாடு பயன்படுத்தப்பட்டது. ஒரு மாட்டிற்கு பின்னாலே ஒரு சக்கரம் போன்ற பகுதி இணைக்கப்பட்டு அது பரத்தி வைக்கப்பட்டிருக்கும் தானிய கதிரின் மேலே சுற்றி சுற்றி ஓட்டப்படும். இந்த வேலைக்கு பயன்படுத்தப்படும் மாட்டினுடைய வாயை திறவாதபடி சிலர் கட்டி வைத்து விடுகிறார்கள். ஆனால் தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்த பிரமாணத்தின்படி பணி செய்யும் மாட்டினுடைய வாயை கட்டக்கூடாது. அது அவ்வாறு வேலை செய்யும் பொழுதே வேண்டுமென்றால் அது சாப்பிட்டுக் கொள்ளலாம். எனவே தேவன் இதை ஒரு கட்டளையாக நியமித்தார். அதே போலத்தான் பவுலிங்கே சொல்கிறார், நானும் பர்னபாவும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறோம், ஊழியத்தின் நிமித்தமாகவே நாங்கள் போஷிக்கப்படுகிறதுனாலே தவறில்லை என்கிறார். கென்டக்கி என்ற இடத்திலே வாழ்ந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து ஒரு சரித்திரம் உண்டு. இந்நாட்களைப் போல அந்நாட்களிலே வாகனங்கள் இல்லை, ஊழியர்கள் குதிரைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஊழியர் ஒருவர் வைத்திருந்த குதிரை நன்றாக செழிப்பாக திடகாத்திரமாக இருந்தது. ஆனால் அந்த ஊழியரோ மிகவும் மெலிந்த உருவத்திலே இருந்தார். ஒருமுறை அவர் பணி செய்த திருச்சபையில் உள்ள ஒருவரை பார்க்கும்பொழுது அவர், ஐயா, உங்கள் குதிரை நன்றாக செழிப்பாக கொழுத்ததாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி மெலிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த போதகர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் என்னுடைய குதிரையை போஷிக்கிறேன், நீங்கள் என்னை போஷிக்கிறீர்கள் என்று கூறினாராம். இது வேடிக்கையான ஒரு கதையாய் தெரிந்தாலும் இதிலே அர்த்தம் இருக்கிறது. தேவன் மிக தெளிவாக போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாயாக என்று சொல்லியிருக்கிறார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் பொருத்தமான ஒரு கொள்கையாக இங்கே கூறுகிறார். தேவன் மாட்டை குறித்து மட்டும் அக்கறை உள்ளவராக அல்ல, அவருடைய ஊழியக்காரர்களை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஒரு அப்போஸ்தலனாக மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை கொடுக்கிற அவர் அவர்கள் மூலமாகவே தானும் போஷிக்கப்படுவது சரியான காரியமே என்கிறார். வசனங்கள் 10-11, நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே, ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அப்போஸ்தலனாய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்பொழுதும் இதே காரியத்தை குறித்து எழுதுகிறார். உங்களுக்கு யார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே நீங்கள் உங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே பகிர்ந்து கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையாயிருக்கிறது. டோரி ஜான்சன் என்ற ஊழியர் பலமுறை சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நீங்கள் எங்கே இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறீர்களோ அந்த பணியை நீங்கள் தாங்குவதே சரியான ஒன்று என்கிறார். நீங்கள் கடைக்கு போகிறீர்கள், ஒரு நல்ல உணவு விடுதலை சாப்பிடுகிறீர்கள். சாப்பிட்டு முடிந்தவுடனே அதே தெருவிலே போய் இன்னொரு உணவகத்திலே நீங்கள் சாப்பிட்டதற்கான பணத்தை கொடுக்கிறதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உணவை குறித்து பலர் இவ்வாறு செயல்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 9:12, மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும்படுகிறோம். பவுலுடைய ஊழியத்தை கொரிந்து சபையாரும் தாங்க வேண்டும் என்று சொல்வது சரியான ஒரு காரியமே. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடையூறாய் இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் செய்ய விரும்பவில்லை. எனவே அவர்களிடத்திலிருந்து எதையும் உதவியாக பெற்றுக் கொள்ளவில்லை. தானே கூடார தொழிலை செய்து கொண்டு அதன் மூலமாய் வருகிற வருமானத்தை வைத்துக் கொண்டே அவர் கர்த்தருடைய பணியையும் செய்து வந்தார். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இந்நாட்களின் ஊழியங்களுக்காக ஆத்தும ஆதாயங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை இந்த இடத்திலே உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். அர்ப்பணிப்புள்ள தியாகமுள்ள ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. பவுலைப் போல, டேவிட் லிவிங்ஸ்டனை போல, ஏமி கார்மேக்கலை போல, நம்முடைய நாட்டிற்கு எல்லாவற்றையும் தியாகம் செய்து வந்த எத்தனையோ ஊழியர்களைப் போல இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானதாயிருக்கிறது. எனவே ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அர்ப்பணிப்புள்ள தியாகத்தோடு பணி செய்யக்கூடிய சரியான ஊழியக்காரர்களை கர்த்தர் நமக்கு அறிமுகப்படுத்தும்படியாக ஜெபியுங்கள். கர்த்தருடைய நற்செய்தியை சிலர் வியாபாரமாக்குகிறார்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழிமுறை என்னவென்றால், ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறவர்கள் அந்த ஊழியத்தின் மூலமாய் பயனடைகிறவர்களாலேயே தாங்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். இதை உணர்ந்து இந்த கர்த்தருடைய ஊழியத்தையும் தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:13, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? ஆம் பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய வழிமுறை. வசனம் 14, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியர், அவர்களாலேயே தாங்கப்படுவதிலே எந்த தவறும் இல்லை. பொதுவாக நாம் அறிந்திருக்கிற உண்மை என்னவென்றால், யார் யார் எந்தெந்த கர்த்தருடைய ஊழியத்தின் மூலமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த ஊழியங்களை ஜபத்தினாலும் உதாரத்துவமான ஈகையினாலும் தாங்குகிறார்கள். உதாரத்துவமான ஈகை மட்டுமல்ல, தியாக ஈகையினாலும் தாங்குகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 1 கொரிந்தியர் 9:15. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். கவனித்தீர்களா, பவுல் கொரிந்து சபையிலிருந்து எந்த உதவியையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அந்நாட்களிலே பவுல் அப்போஸ்தலன் கூடாரம் செய்து விட்டுதான் தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தார். 1 கொரிந்தியர் 9:16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போஸ்தலன் பவுல் உணர்ந்தது போலவே இன்றைக்கும் பல ஊழியக்காரர்கள் உணர்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கொடுப்பதற்கு இது கர்த்தர் கொடுத்த ஒரு சிலாக்கியம் என்றே எண்ணுகிறோம். அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை. கர்த்தரே அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். எனவே இந்த கர்த்தருடைய பணியை எந்த ஒரு காலகட்டத்திலேயும் நிறுத்துவது என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியங்களில் எல்லாம் என்னுடைய இருதயத்திற்கு மிக மகிழ்ச்சியை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதுவே. 1 கொரிந்தியர் 9:17-18, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். பவுலோ அல்லது நாங்களோ வேறு எந்த விதமான குறிக்கோளோடும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை உடையவர்களாக வேண்டும் என்ற ஒரே வாஞ்சைதான் எங்களுக்கு உண்டு. நாங்கள் ஏமாற்றம் அடையப் போவதில்லை என்பதை பூரணமாய் நம்புகிறோம். கர்த்தர் அதற்கான வெகுமதியை நிச்சயமாய் தருவார். 1 கொரிந்தியர் 9:19, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். பவுல் தன்னைத்தானே ஒரு அடிமையாக்கிக் கொள்வதற்கும் அவர் சுயாதீனமுள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து ஒரு அருமையான சாட்சியை கூறுகிறார். கவனியங்கள் 1 கொரிந்தியர் 9:20-23. யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலுமானேன். அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். பவுல் தான் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்வதற்கு காரணம், தான் பந்தயத்திலே ஓடுகிற ஒருவனாயிருக்கிறேன், எனவேதான் இவைகளை எல்லாவற்றையும் செய்கிறேன் என்கிறார். எதற்காக ஓடுகிறார்? பரிசை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுகிறார். வசனம் 24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லா பந்தயங்களிலுமே ஒரே ஒருவர் தான் முதல் பரிசை பெறுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்திலே நம் எல்லாருக்கும் பரிசு காத்திருக்கிறது. எப்பொழுதென்றால் நாம் கர்த்தருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு கருத்தாய் கொடுக்கும் பொழுது. 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். தேவன் கொடுக்கும் பரிசானது இங்கே உங்கள் வங்கிக் கணக்கை நிரப்பாது, அல்லது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்பொழுது அது இங்கேயே தங்கியிருக்காது. அது உங்கள் நித்தியமான வாழ்க்கைக்கு கொடுக்கப்படும் பரிசு. 1 கொரிந்தியர் 9:26, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். கவனித்தீர்களா? அவர் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ண போகிறவராக இருக்கப் போகிறதில்லை. அவர் செய்கிற ஊழியத்திலே எந்த நோக்கமும் இல்லாமல் பயனை எதிர்பார்க்காமல் அவர் வேலை செய்கிறதில்லை. சிறு பிள்ளைகள் ஆலய ஆராதனை வைத்து விளையாடுவார்களே, அப்படி அவர் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. அவர் உண்மையான பணியிலே இறங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த வசனத்திலே ஆகாதவனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே அடோக்கிமோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதை குறிக்கிறது. பவுலப்போஸ்தலன் தனக்கு பரிசுகள் கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை குறித்து சிந்திக்கிறார். அதிலே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் போய்விடாதபடி ஊழியம் செய்கிறார். தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி அதற்காக கீழ்ப்படுத்துகிறேன் என்கிறார். கொரிந்தியர் எழுதிய 2 நிருபத்திலேயும் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்னதாக பரிசுக்காக நிற்போம் என்று கூறியிருக்கிறார். தான் பந்தயத்திலே ஓடுவது ஒரு பரிசை பெற்றுக் கொள்வதற்காக என்ற நிச்சயமுள்ளவராய் ஓடுகிறார். இந்த காரணத்தினாலேயே கருத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சுயாதீனம் பெற்றவராக, தான் விரும்புகிறதை செய்ய அதிகாரம் பெற்றவராக இருந்தார். அப்படி இருந்த அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது தன்னுடைய வாழ்க்கையின் தலையாய கடமை என்பதை தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு வெகுமதிக்காக, ஒரு பரிசுக்காக பணி செய்ய வேண்டும். ரட்சிப்பிற்காக இந்த உலகத்திலே ஒருவருமே நற்கரிகளை செய்ய முடியாது. ஏனென்றால் அது தேவன் இலவசமாக நமக்கு கொடுக்கும் ஒரு வெகுமதியாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் கர்த்தரிடத்திலே பரிசுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக அவர் செயல்பட வேண்டும். உங்களுக்கும் ஒரு பரிசு வேண்டுமென்றால் விசுவாச ஓட்டத்திலே, ஓட்ட பந்தயத்திலே, களத்திலே இறங்குங்கள். கருத்தோடு ஓடுங்கள். உங்கள் ஓட்டத்திற்கு தக்க பரிசை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசு பெற வாஞ்சிக்கிற நீங்கள் உங்களுடைய சரீரத்தை குறித்து கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். பல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சரீரத்தை குறித்து கருத்தலை எடுத்துக் கொள்கிறதில்லை. உட்கொள்ளுகிற ஆகாரத்தை குறித்தோ தேவையான ஓய்வை குறித்தும் சிந்திக்காமல் பணி செய்து செயல்பட்டு சரீரத்தை கெடுத்துக் கொண்ட அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்திலே இருந்தும் சரீர இச்சைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து பந்தயத்தை விட்டு பணியை விட்டு விலகி போனவர்களை குறித்தும் நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்து விடாதபடி நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டிய காரியங்களிலே கீழ்ப்படுத்தி கர்த்தருடைய பணியிலே கருத்தோடு ஈடுபட நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எங்களுக்கு இடமில்லை என்பதை நினைவுபடுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை அது என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்தள்ளும். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கும் எல்லா பிரயாசங்களையும் விளைவுகளையும் அவர்கள் நித்தியத்திலே காண கிருபை செய்தள்ளும். கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கருத்தோடு தங்கள் உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு ஏற்ற பலனை நீர் திரும்ப கொடுப்பீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்கள் உலக ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீரே அவர்களுடைய தேவைகளையும் தொடர்ந்து சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியருளும். இந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிற ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தாமே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உமக்குள்ளே என்றென்றும் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18.